விவிலிய தேடல்.
அன்பு உள்ளங்களே, இயேசு கடல் மீது நடந்த புதுமை மத்தேயு, மார்க்கு, யோவான் என்ற மூன்று நற்செய்திகளிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இயேசு 5000 பேருக்கு உணவளித்த பின்பு அன்று மாலை அல்லது இரவே இந்த புதுமை நடந்ததாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த புதுமையினுடைய பின்னணியை பற்றி சிந்திக்க யோவான் நற்செய்தியினுடைய துணையை நாம் நாடுவோம். யோவான் நற்செய்தியில 5000 பேருக்கு இயேசு உணவளித்ததும் எழுதப்பட்டுள்ள வரிகள் இவை.
யோவான் நற்செய்தி அதிகாரம் 6. இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தைக் கண்ட மக்கள் உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்துக் கொண்டு போய் அரசராக்கப் போகின்றார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்குச் சென்றார்.
வயிறார உண்டவர்கள் இயேசுவை வாயார புகழ்ந்திருக்க வேண்டும். அந்த கூட்டத்தில் ஒருத்தர் திடீர்னு, இவர்தாம் நாம் இத்தனை ஆண்டுகளாக காத்து கிடந்த அரசர் என்று சத்தமா சொல்லியிருக்கலாம். இயேசுவை சுற்றி கூடி வந்த மக்கள் எல்லோருமே அவருடைய சொற்களால் கட்டுண்டிருந்தனர். அவர் பேசியதை கேட்டபோது, அதுவும் அவர் இறையரசை பற்றி பேசியபோது ஏகப்பட்ட நம்பிக்கை அந்த மக்களுடைய மனதிலே எழுந்தது. இயேசு சொல்லி வந்த அந்த அரசு உடனே பிறந்துவிடும் என்று கூட சிலர் நம்பி வந்தனர். இதுவரை இயேசுவினுடைய சொல் திறமையை கண்டு வியந்தவர்கள் இன்று அவருடைய செயல் திறமையையும் கண்டனர். 5000 பேருக்கு உணவளித்த அந்த புதுமை இயேசுவின் மீது இருந்த மதிப்பை அந்த மக்கள் மத்தியில இன்னும் பல மடங்காக உயர்த்தியது. அவரை மானசீகமாக தங்களுடைய மனங்கள்ல அரியணை ஏற்றிவிட்டனர். மனசுல அரியணை கொண்ட அந்த அரசன் அன்றாட வாழ்க்கையிலும் அரசனாக மாறினால் ரொம்ப நன்றாக இருக்குமே என்று ஏங்க ஆரம்பித்தார்கள்.
வல்ல செயல்களால் உலகை வெல்லவே நீ மட்டுமே எனக்கு நிம்மதி, இறைவா நீ மட்டுமே எனக்கு நிம்மதி.
தன்னுடைய மக்களை நன்கு புரிந்து வைத்திருந்தார் இயேசு. எனவே அவர்களது எண்ணங்களை, அந்த எண்ணங்களை செயல்படுத்த அவர்கள் கொண்ட வேகத்தை அவர் பார்த்தார். அவர்கள் மத்தியிலிருந்து நழுவிச் சென்றார். முன்பு ஒரு முறை நாசரேத்தூர் தொழுகை கூடத்துல இதுபோல நடந்த ஒரு விஷயம் இயேசுவினுடைய நினைவுக்கு கட்டாயம் வந்திருக்கணும். அப்போது அவரை சுற்றியிருந்த மக்கள் இயேசுவை மலையுச்சிக்கு கொண்டு செல்ல நினைத்தார்கள். அரசராக்கிறதுக்கு அல்ல, அந்த உச்சியிலிருந்து அவரை தள்ளி கொல்வதற்கு. அவர் அன்று சொன்னது அவங்களுக்கு கசப்பா இருந்தது. இன்று இந்த கூட்டம் மீண்டும் அவரை உச்சிக்கு கொண்டு செல்ல ஆசைப்படுகின்றது. இயேசு மனசுக்குள்ளார கட்டாயம் சிரிச்சிருப்பார். கூட்டத்தில் உருவாகும் நிதானமற்ற உணர்வுகள் ஒருவருக்கு கோவில் கட்ட கற்களை திரட்டும், அல்லது அதே கற்களை எரிந்து அவரை கொன்று சமாதியும் கட்டும். அன்றைக்கு கோபவெறியில இருந்த அந்த மக்கள் மத்தியிலிருந்து இயேசு தப்பிச்சார். இன்றைக்கு ஆர்வ வெறியில இருக்கின்ற இந்த கூட்டத்திலிருந்தும் இயேசு தப்பிச்சுகிறார். எதற்காக? தனித்திருக்க, ஜெபிக்க. அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்த இயேசு மீண்டும் தனியாக மலைக்குச் சென்றார். இது யோவான் நற்செய்தியில நாம் வாசித்த அந்த கூற்று. இந்த கூற்றில் முக்கியமான ஒரு வார்த்தை மீண்டும். அதாவது இயேசு அடிக்கடி செய்யும் ஒரு செயல் தனியாக மலைக்குச் செல்லுதல். தன்னுடைய பணியின் நடுவில் சிறப்பாக ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பணி முடிந்த அந்த மாலை நேரங்களில் தனியாக மலைக்கு சென்றிருக்கின்றார். தன் தந்தையோடு உறவாட, உரையாட. மின்னல் கீற்று போல சிந்தனை ஒன்று எனக்குள்ளார பளிச்சிடுகின்றது. கோஷம் போடும், கும்பல் பாடும் துதிகளிலேயே மயங்கி கனவு காணுகின்ற நமது தலைவர்கள் அவ்வப்போது இப்படி கூட்டத்திலிருந்து தப்பிச்சு போய் தனியே தங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் அமைதியா சிந்திச்சா எவ்வளவு பயன் கிடைக்கும்? அன்பர்களே, இப்போது நீங்கள் கேட்டது என்னுடைய ஏக்க பெருமூச்சு. தந்தையோடு தனியே உறவாடச் சென்ற இயேசு அங்கேயே தங்கிடல. காற்றோடு கடலோடு போராடிய தன்னுடைய சீடர்களை தேடி வருகின்றார். அவர்கள் நடுக்கடல்ல போராடியதை பார்க்கின்றார். கடல் மீது நடந்தார். திருப்பாடல்களின் வரிகள் என்னுடைய நினைவுக்கு வருகின்றன.
கொந்தளிக்கும் கடல் மீது நீர் ஆட்சி செலுத்துகின்றீர், பொங்கியலும் அதன் அலைகளை அடக்குகின்றீர்.
ரோமைய பேரரசை கவிழ்க்க உங்களுடைய சக்தியை பயன்படுத்துங்கள் அப்படின்னு இயேசுவை அரசராக்க வந்த அந்த மக்கள்கிட்டருந்து இயேசு தப்பிச்சுக்கிறார். காரணம், அவரது அரசு, அவருடைய பணி ரோமைய சக்திக்காக மட்டும் பயன்படுத்தப்படுவதை அவர் விரும்பல. அதற்கு மாறாக இந்த உலக, மறு உலக சக்திகளுக்கு எதிராக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இயேசுடைய விருப்பம். இந்த சக்திகளை தன்னுடைய காலடிக்கு கொண்டு வருவதை காட்டுகின்ற வகையில தான் இயேசு கடல் மீது நடந்தார். தொடக்க நூலில் சொல்லப்பட்டிருக்கின்ற முதல் வரிகள் என்னுடைய நினைவுக்கு இங்கு வருகின்றன.
தொடக்க நூல் அதிகாரம் 1. தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுதே மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவியிருந்தது. நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடிக் கொண்டிருந்தது.
படைப்பின் துவக்கத்தில் இருள் சூழ்ந்திருந்தது, நீர்த்திரளின் மீது ஆவி அசைந்தாடிக் கொண்டிருந்தது. இங்கும் இருள் சூழ்ந்திருந்தது, நீர்த்திரளின் மீது இயேசு நடந்தார். கடல் மீது நடந்து வருவது இயேசுதான்கிறத சீடர்களால் உணர்ந்து கொள்ள முடியல. அவர்களுடைய எண்ணங்கள் பார்வைகள் எல்லாம் அவர்களை சூழ்ந்திருந்த கடல் அலைகளிலும் காற்றிலுமே இருந்ததினால கடவுளை அவர்களால் பார்க்க முடியல. துன்பங்கள் போராட்டங்கள் நேரத்தில் கடவுளை பார்க்க முடியாமல் கடவுள் நம்மை விட்டு தூரமாக போய்விட்டதை போல எத்தனை முறை நாம் உணர்ந்திருக்கின்றோம். எப்போதோ வாசித்த ஒரு உவமை கதை இது. நீங்களும் கட்டாயம் கேட்டிருப்பீங்க, மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன்.
மனிதன் ஒருவன் தன் வாழ்க்கை பயணத்தை திருப்பி பார்க்கின்றான். பயணத்தில் கடவுள் தன்னோடு நடந்து வந்ததற்கு சான்றாக பாதை முழுவதும் இரு ஜோடி காலடி தடங்கள் பதிந்திருந்தன. அவனுக்கு மிக்க மகிழ்ச்சி. ஒரு சில நேரங்களில் அந்த பாதையில் ஒரு ஜோடி காலடி தடங்களே இருந்ததை பார்க்கின்றான். நினைவுபடுத்தி பார்த்தபோது அந்த நேரங்களெல்லாம் அவன் அதிக துன்பத்தில் போராட்டத்தில் கஷ்டப்பட்ட நேரங்கள் என்று கண்டுபிடிக்கின்றான். உடனே கடவுளிடம், துன்ப நேரத்தில் என்னை தனியே விட்டுவிட்டு போய்விட்டீர்களே, இது உங்களுக்கே நியாயமா என்று முறையிடுகின்றான். மகனே, பெரும் துன்பங்கள் வந்தபோது ஒரு ஜோடி காலடி தடங்களே இருப்பதை பார்த்துவிட்டு அவசர முடிவெடுத்து விட்டாய். அந்த நேரத்தில் உன்னை விட்டு நான் எங்கும் போகவில்லை, உன்னை தூக்கிக் கொண்டு நடந்தேன் என்றார் கடவுள்.
இறுதி வரை உறுதியாக தந்தையே நம்பி வாழ்ந்த நீ மட்டுமே எனக்கு நிம்மதி, தலைவா நீ மட்டுமே எனக்கு நிம்மதி.
கடல் நடுவே புயல் நடுவே தங்களை தேடி வருகின்ற இயேசுவை சீடர்கள் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. இன்னும் பரிதாபமான நிலை என்னன்னா, தேடி வருகின்ற அந்த கடவுளை பேய் என்று பார்க்கின்றனர். அவ்வளவு மாறிப்போயிருந்தது அவர்களுடைய பார்வை. இயேசு பக்கத்தில் வந்து அஞ்சாதீர் என்கின்றார். நற்செய்தியில இயேசு அதிகமாக பயன்படுத்தியுள்ள ஒரு வார்த்தை அஞ்சாதீர்கள் அல்லது கலங்காதீர்கள். இயேசுவை பற்றி முதல் நற்செய்தியை இடையர்களுக்கு அறிவித்த அந்த வானத்தூதர்கள் இதே வார்த்தையை சொல்லித்தான் தங்களுடைய நற்செய்தியை ஆரம்பித்தனர்.
அஞ்சாதீர்கள், இதுவும் மக்களுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன்.
அஞ்சாதீர்கள் என்று சொல்லிவிட்டு இயேசு படகில் ஏறுகின்றார். புயல் அடங்குகின்றது, அவர்கள் கரை சேருகின்றனர். யோவானும் மார்க்கும் இந்த புதுமையை இதோடு முடித்து விடுகின்றனர். ஆனா மத்தேயு இன்னும் ஒரு புதுமையை இங்கு சேர்க்கின்றார். அந்த பகுதியை கூறுகின்ற நற்செய்திக்கு இப்போது செவிமடுப்போம்.
மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 14. இயேசு கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே அவர் அவர்களிடம் பேசினார், துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது.
அன்பு உள்ளங்களே, சென்ற வார விவிலிய தேடல்ல பெருமளவு மீன்பிடிப்பை பார்த்தவுடனே ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு அகலும் என்று சொன்ன பேதுருவை சந்தித்தோம். இன்றைக்கு பேதுருவினுடைய மற்றொரு பக்கத்தை பார்க்கின்றோம். சின்ன பிள்ளைங்களை பெரியவங்க தூக்கி போட்டு பிடிக்கின்ற விளையாட்டை பார்த்திருப்பீங்க. அந்த குழந்தை எந்தவித பயமும் இல்லாம சிரிச்சபடியே வானத்தில் பறக்கும் காட்சி ரொம்ப அழகா இருக்கும். அப்பாவோ அம்மாவோ பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா குழந்தைகளுக்கு அசாத்திய வீரம் வந்துடும். பேதுரு ஒரு குழந்தை போல பேசுகின்றார். இயேசுவும் ஒரு குழந்தையாக மாறி ஒரு விளையாட்டை ஆரம்பிக்கின்றார். தண்ணீரில் நடக்கிறதே ஒரு சாதனை. அதுவும் புயல் அலைன்னு சுற்றி வர பயமுறுத்துகின்ற அந்த சூழலில் இயேசு பேதுருவை தண்ணீரில் நடக்க சொன்னது இன்னும் பெரியதொரு சவால். பேதுருவும் துணிஞ்சு இறங்குறார். தான் இதுவரை பாதுகாப்புன்னு நினைச்ச படகை நண்பர்களையெல்லாம் விட்டுவிட்டு பழக்கமில்லாத அந்த தண்ணீருக்குள்ளார அவர் துணிந்து இறங்குகின்றார். இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு அம்சம் என்னன்னா, இயேசு பேதுருவை தண்ணீரில் இறங்க சொல்றதுக்கு முன்னாலேயே காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யலை. அன்பு உள்ளங்களே, வாழ்க்கையில் வீசுகின்ற புயல்களெல்லாம் ஓய்ந்த பிறகுதான், பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்த பிறகுதான் இறைவனை சந்திக்க முதல் அடி எடுத்து வைப்பேன் என்று எண்ணுகின்ற நம்முடைய எண்ணங்கள் தவறு. மாறாக அந்த புயலின் நடுவில் இறைவன் காத்து கொண்டிருப்பார். துணிந்து சென்று அவரை சந்திக்கலாம் என்ற இந்த பாடங்களை சொல்லித் தருவதற்குத்தான் இயேசு பேதுருவை தண்ணீருக்குள் அழைத்தார். பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அலையும் புயலும் அலைக்கழித்து கொண்டுதான் இருக்கும். அஞ்சாதீர்கள், துணிந்து வாருங்கள். புயலின் நடுவில், கடலின் நடுவில் கடவுள் நம்மோடு வருவார். கிறிஸ்மஸ் காலம் இது. எனவே அன்றைக்கு வானத்தூதர் சொன்ன அந்த முதல் நற்செய்தியோடு நம்முடைய சிந்தனைகளை நாம் நிறைவு செய்வோம்.
அஞ்சாதீர்கள், இதுவும் மக்களுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு
அறிவிக்கின்றேன்.
தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.